நமஸ்காரம். கோயிலில் விக்கிரகங்களில் அவர் வடிவத்தில் பெருமானை சேவிக்கிறோம். பல பேர் நமக்கு தெரிஞ்சவர்களே கோயில் கட்டியிருக்கார்கள். அப்ப அந்த தெய்வத்தின் விக்கிரகங்கள் எல்லாம் நாம தான் உருவாக்கியிருக்கோம். எந்த ஸ்தபதி பண்ணார், எங்க கல் எடுத்தார், யார் பணம் கொடுத்தார்கள், எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு சில சமயங்களில் இன்னும் கொஞ்சம் உயரமா வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பளபளப்பா இருந்திருக்கலாம், முகம் இன்னும் கூட நீளவாட்டில் இருந்திருக்கலாம், கை இன்னும் சற்று தூக்கலா இருந்திருக்கலாம் என்றெல்லாம் கூட நாம நினைச்சிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கோவில்கள் இப்போ 40 வருஷம், 30 வருஷம், 50 வருஷத்துல கட்டப்பட்டவை. ஆனால் பழமையான கோவில்கள் 1000 வருஷம், 2000 வருஷம் அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் யார் வடித்திருப்பார்கள், யார் எழுந்துருளை பண்ணியிருப்பார்கள்? அதை ரெண்டு மூணு விதமா பிரிக்கிறார்கள். ஸ்வயம் வெக்தம் அப்படின்னா அந்த பெருமாள் தானே தோன்றியவர். ஆர்ஷம், ரிஷிகள் பிரார்த்தித்து எழுந்துருளை பண்ணினவை. தெய்வம், தெய்வங்கள் இந்திரனோ சந்திரனோ குபேரனோ அப்படி இருக்கிறவர்கள் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மனுஷர்கள், அப்பதான் நம்மாட்ட இருக்கிறவர்கள், நாமும் பண்ணியிருக்கலாம். இப்படித்தான் இதுக்கு பிரிவுகள் இருக்கிறதாக சாஸ்திர புஸ்தகங்கள் சொல்லுகின்றன. அதற்கு தகுந்த மாதிரி பெருமகள், எந்த பெருமாளுக்கும் ஆகமப்படி பிரதிஷ்டை நடந்துவிட்டால் எல்லாருக்கும் அதே பெருமைதான். இருந்தாலும் ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரங்கள்னா தனி சிறப்பு, தாங்களா உருவானவை. பத்ரிகாசிரமம், சால கிராமம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், நைமிஷாரண்யம், புஷ்கரம், வானமாமலை, இதை போல இருக்கிற இந்த 8 க்ஷேத்திரங்களும் ஸ்வயம் வெக்தம்னு சொல்றார்கள். அதெல்லாம் எந்த ரிஷியும் எழுந்துருளை பண்ணியிருக்க மாட்டார், தாங்களா உருவானவை. அப்போ இந்த காலத்தில் ரிஷிகள் இருக்கிறார்களா, அவர்கள் அதை போல பண்ணிட முடியுமா? ஒருவேளை ரிஷிகேஷில் இருப்பாரோ, ஹிமாச்சலத்தில் இருப்பாரோ, இருக்கிறார்களான்னு பார்த்தால், இது கலியுகம் இல்லையா? ஆனாலே அந்த காலத்து ரிஷிகளை போலே இன்னைக்கு வாழறதுக்கு ஆள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவர்கள் வெளியில் வரமாட்டார்கள், எங்கோ குகைக்குள் வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் சமுதாயத்தோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். அதனால இன்னைக்கு இனிமே என்ன கோவில் கட்டப்பட்டாலும், எந்த விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாலும் அது மானுஷந்தான், மனிதர்களா பார்த்து செஞ்சிருந்தது. அதனால யோக பலத்தால செஞ்சுட்டார்கள் என்று சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா யோகிகள்லாம் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் நமக்கு தெரியும். இன்று அதை போல ஆறு நம்ம வாழ்ந்து பார்க்கல, சமுதாயத்திலேருந்து அவ விலகி இருக்கல, எப்போதும் யோகத்தில் இருக்கல, தங்க சரீரத்தை தங்களுடைய வசத்துக்குள்ள வச்சுக்கல, அதீத ஆகார கட்டுப்பாடுகளோடு இருக்கல, காட்டில் வாழல, பிரத்தியாருக்காகவே இருக்கல, அட்டாங்க யோக சித்தி அடையல, அந்த மாதிரிலாம் இப்ப யாரும் இல்லை இல்லையா? அது இல்லாதனால தப்பு இல்லை, கலியுகம் இப்படிதான் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி யாரு இல்லைங்கிறதுனாலே நம்ம எல்லாம் மோட்சம் போறது இல்லைன்னு கிடையாது. கண்டிப்பா இந்த கலியுகத்துக்குண்டான தர்மத்தை பண்ணோம்னா நாமும் அடைவோம். ஆனா ரிஷிகளால் எழுந்துருளை பண்ணப்பட்ட விக்கிரகம் அப்படின்னு இனிமே பாக்குறது ரொம்ப அரிது. யாரேனும் எங்கேயானும் வரலாம். அப்பனா பொதுவா மானுஷம், நம் போன்ற மனுஷர்கள் 4 பேரிடத்துல வேண்டி, இல்ல அவர்களே தனிக்கர்களா இருந்து தர்ம சிந்தனை இருக்கிறவர்களா இருந்தா தாங்களா ஆசைப்பட்டு எழுந்துருளை பண்றதுதான் இப்ப பாக்குறோம். ஆனால் எப்படி இருக்கிறவரா இருந்தாலும் நாம ஒரு விக்கிரகத்தை வணங்கணும்னு சொன்னால் அப்ப கண்டிப்பா ஆகமப்படி பிரதிஷ்டை இருக்கணும். இப்போ மந்திர ரீதியா ஆகம ரீதியா பூஜை நம்ம தமிழகத்திலே, ஆனா தாந்திரிகமான பூஜை மலையாளத்தில், கேரளத்தில். அது எப்படி இருக்கட்டும், அந்த பூஜா விதானம் இருக்க வேண்டும். அதனால ஆகமப்படி கும்பாபிஷேகம் சம்ப்ரோக்ஷணம் நடக்கணும். அதுக்கப்புறம் ஆகமப்படி ஆராதனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அங்க பூஜை இருக்க வேண்டும். அப்ப அந்த சாநித்தியம் சிலையா இருந்தது கல்லா இருந்தது தெய்வமாகி விடுகிறார் அப்படின்னு ஆறுது. அது சைவ ஆகமமா இருக்கட்டும், விஷ்ணு கோவில்களில் பின்பற்றப்படும் வைகானச பாஞ்சராத்திர ஆகமமா இருக்கட்டும், சாக்த ஆகமமா இருக்கட்டும், அந்த ஆகமப்படி பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கணும், அதன்படிக்கு பூஜை நடத்தப்படணும். அப்ப அதுக்குன்னு காலங்கள்லாம் இருக்கும், இத்தனை கால பூஜை நடத்தணும், இப்படி நைவேத்தியம் பண்ண வேண்டும், இன்னார் இப்படி வரணும், இப்படி பிரார்த்திக்கணும், இப்படி வணங்கணும், எல்லாத்துக்கு மரபுகள் வச்சிருக்கா. அதன்படிக்கு நடந்துட்டோம்னால் அந்த விக்கிரகத்துக்கு உண்டான சாநித்தியம் சக்தி அவைகள் அவசியம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணினதுக்கு. இப்ப இதே ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமா இருக்கு, அந்த காலத்துல ரிஷிகள் எழுந்துள்ள பண்ணதுனால் இந்த மாதிரி நாம பண்ண வேண்டிய நைவேத்தியம் பூஜா விதானங்கள் இதுல ஏதானு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட அதனால எந்த குறையும் வந்துடாது. அந்தந்த விக்கிரகங்கள் அப்படியே தான் இருப்பா, அந்த பெருமையோட தான் இருப்பா, எந்த ஆச்சார குறவும் அவர்களை பாதிக்காது. ஆனா இப்ப இந்த காலத்துல நாம பிரதிஷ்ட பண்றோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறதுனால சரியா தான் நடக்கணும். நம்ம என்ன நம்ம யாரும் ஒரு ஒரு மிஸ்டிக் பவர்னாலேயோ அல்லது காஸ்மிக் பவர்னாலேயோ நாம யாரு இப்ப எழுந்துள்ள பண்ணலையே, பண்ணினதெல்லாம் அந்த காலத்துல ரிஷிகள் அதை போல பவர்ஃபுல்லா பண்ணியிருக்கா. ஆனால் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, அந்த விக்கிரகங்களுக்கும் எந்த குறையும் இல்லை. அதனாலதான் நாம எதை பிரதிஷ்ட பண்றோமோ ஜாகிரதையா இருக்கணும். அப்ப பூஜை எல்லாம் ஒழுங்கா பண்ணணும், அப்படி இருந்ததுன்னா சாநித்தியம் நல்லா இருக்கும், நைவேத்தியம் சரியா இருக்கணும், புஷ்பத்தை ஒழுங்கா சமர்ப்பிக்கணும், அது இருக்கணுங்கிறத தான் நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஆனா அதன்படிக்கு இருந்துட்டோம்னால் எல்லா தெய்வத்துக்கும் அது யாரால பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருந்தாலும் சாநித்தியம் இருக்கும், நம்ம போகலாம், சேவிப்பலாம், பிரார்த்தித்ததை கொடுப்பார், இந்த லோகத்து இன்பத்தையும் கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். அதுதான் இந்த விக்கிரக வடிவம் அர்ச்சா வடிவத்துக்கே இருக்கிற தனி சிறப்பு.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.